கிள்ளியூர் எம் முத்துசாமி நாயகம், புதுக்கடை என் குமரன், தேங்காய்பட்டினம் ஏ பீர் முகமது அம்சி, வண்ணான்விலை ஏ அருளப்பன், ஆற்றூர் ஏ பொன்னையன், புதுக்கடை என் செல்லப்பா, மேக்கின்விலை எஸ் ராமையன், மார்த்தாண்டம் ஸ்ரீ பப்பு பணிக்கர், தக்கலை எம் பாலையன். இந்த 9 பேரோட பேரை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட அவங்கள பத்தின பின்னணி கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வராது. ஆனா இவங்களோட தியாகத்துக்கு ஈடு இணையே இல்ல. தியாகத்தின் உச்சகட்டம் எது தெரியுமா? தன் இன்னுயிரியை நீத்துதல். இந்த 9 பேரும் தன் இன்னுயிரை கொடுத்து நமக்காக, நம் தமிழ் மண்ணுக்காக செய்த தியாகம் காலப்போக்கில் நாம் மறந்துவிட்டோம், மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம். யார் இவர்கள், அவங்க செய்த தியாகம் என்ன? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல இதை பத்தி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மெட்ராஸ் பாட்காஸ்ட். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது அரசியல் சதுரங்கம். பேசிட்டு இருக்கிறனா உங்கள் அரசியல் வாத்தி அசோக். போன எபிசோட்ல எப்படி ஆந்திர மாநிலம் தமிழ்நாட்டிலிருந்து பிரிஞ்சுது, அது பின்னாடி இருந்த கதை என்னங்கிறத பார்த்தோம். இப்போ திரும்பி இன்னொரு ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு. போன தடவை நான் கொடுத்த டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் பாராட்டி எனக்கு மெசேஜஸும் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்லையும் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ இந்த பாட்டை கேளுங்க. எப்பயோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்குல்ல. கண்டிப்பா 1980s 1990s பிறந்தவங்க இந்த பாட்டை மிஸ் பண்ணிருக்கவே முடியாது. தூர்தர்ஷன்ல அப்பப்போ ஒளிபரப்பாகிற இந்த பாட்டு இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்காக பதிவு செய்யப்பட்ட பாடல். அது அப்பப்போ தூர்தர்ஷன்ல ஞாயிற்றுக்கிழமைகள் படங்களுக்கு முன்னாடி இல்ல சித்திரஹார் ஒளிபரப்பாகிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் ஒளிபரப்பாகும். பழைய நினைவுகளை அசை போடுறதே ஒரு சுகமான அனுபவம். இப்போ என்னோட பாட்காஸ்டுக்கு கூட நீங்க ஒரு பாஸ் பட்டன் அமுக்கிட்டு இந்த பாடலை யூடியூப்ல நிலே சுர் மேரா துமாரா அப்படின்னு டைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க, நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இப்ப நம்ம இன்னையோட எபிசோடுக்கு போவோம். அழகான சூரிய உதயம், பாறைகள் மீது மோதி விளையாடும் அலைகள், விவேகானந்தர் பாறை, ரம்யமான காட்சிகள் கொண்ட கடற்கரை, வெல்கம் டு கேரளா அப்படின்ற ஒரு போர்டு இருந்திருந்ததுன்னா கன்னியாகுமரி எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே பக்குன்னு இருக்கா. ஆனா 1 நவம்பர் 1956 முன்னாடி கன்னியாகுமரியும் செங்கோட்டையும் சென்னை மாகாணத்துக்கு சொந்தமானது கிடையாது. அப்போதைய திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு இருந்தது. திருவாங்கூர் சமஸ்தானத்துல அப்ப ஆட்சி மொழியா இருந்தது சமஸ்கிருதமும் மலையாளமும். அந்த மாகாணத்துல தமிழ் பேசக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்களின் அடையாளத்துக்காக போராடி கொண்டிருந்த காலம் அது. கல்குளம், விளவங்கோடு, தோவாலை, அகஸ்தீஸ்வரம், செங்கோட்டை, பீர்மேடு, தேவிக்குளம் இந்த தாலுக்காக்கள் எல்லாமே திருவாங்கூர் சமஸ்தானத்துல தான் இருந்துச்சு. அங்க தமிழ் பேசுறவங்களும் இருந்தாங்க. ஆனா 2ம் நிலை 3ம் நிலை குடிமக்களை விட மிக மோசமாக அவர்கள் நடத்தப்பட்டு வந்தார்கள். 1928 தான் ஐக்கிய கேரளம், அதாவது யுனைடெட் கேரளா அப்படிங்கிற பேச்சு ரொம்ப வலுவடைய ஆரம்பிச்சது. மலபார், கொச்சி, திருவாங்கூர் இந்த 3 பகுதிகளையும் சேர்த்துதான் ஐக்கிய கேரளமா மாத்தி ஆகணும்ட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து போராட ஆரம்பிச்சாங்க. இந்த பிரிவினைக்கு அங்க இருக்கிற தமிழர்கள் கிட்ட பலத்த எதிர்ப்பு இருந்தது. காரணம், மலையாளம் பேசுறவங்களுக்கு தனியா ஒரு மாநிலம் வேணுங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தமிழ் அதிகமா பேசக்கூடிய கிராமங்களும் அவங்களோட தான் சேரணும்னு அவங்க கேட்டது மட்டும்தான் இவங்க பெரிய பிரச்சனையா உருவெடுத்துச்சு. திடீர்னு இந்த மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கிறதுன்ற இந்த ஒரு ஐடியாவே எப்படி மாநிலங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கும் காரணம் நேரு தான். 1920 நடந்த நாகபுரி காங்கிரஸ்ல எதிர்கால இந்தியாவை புறநமைப்பதற்கு மொழியே உகந்த வழி அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க நேருவின் தலைமையில. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு, அதாவது 1928 நேருவின் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஒரு அறிக்கையை லக்னோ காங்கிரஸ்ல முன்வைக்கிறாங்க. பின்னர் அந்த காங்கிரஸ்ல அது நிறைவேற்றவும் படுது. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, மொழிதான் கலாச்சாரம், பாரம்பரியம், இலக்கியம் போன்ற துறைகளில் மக்களிடையே ஒரு இயல்பான உறவை வளர்த்து அந்த வட்டாரங்கள் வளர்ந்து வளர்ச்சி பெற துணை செய்யும் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்படுது. இந்த அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம்தான் இந்த ஐக்கிய கேரளம் தீவிரமடைகிறது. ஆனா அதே சமயத்துலதான் தமிழர் விடுதலை காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பும் உருவானது. நெய்யூர் குஞ்சன், ஏ பொன்னம்பலனார், மா காளிமுத்து இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்தை தொடங்குறாங்க. சிலம்பு, வர்மக்கலை இதெல்லாத்துலயும் அவங்க தேர்ச்சி பெற்றதுனால அந்த இயக்கத்துல சேர்ந்தவங்களுக்கும் இதை கத்துக் கொடுத்து போராட்டம் மேலும் தூண்டப்படுகிறது. இந்த இடத்துல திரு அப்பாவுங்கிறவரு அடிச்சா திருப்பி அடிங்கன்னு கற்றுக் கொடுத்து தமிழர் கட்சியை உருவாக்குறாரு. அப்புறம் திருவாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் உருவாகுது. நாஞ்சில் தமிழர் காங்கிரஸை ரா வேலாயுதம், பி எஸ் மணி, காந்திராம் அவங்கெல்லாம் சேர்ந்து தொடங்குறாங்க. நேசமணி அவரோட முயற்சியாலதான் திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் உருவாகுது. திருவாங்கூர் தமிழர் காங்கிரஸும் தொடங்கப்படுது. 1945 குமரி எல்லையில கடல் கொந்தளிப்பை தாண்டி மக்கள் கொந்தளிப்பும் எழுச்சியும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. திருவாங்கூர் தமிழர்கள் வாழும் பகுதியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும். இது ஒண்ணு மட்டும்தான் அவங்களோட முழக்கத்தின் மொத்த சாராம்சம். 10 ஆண்டு காலம் இடைவிடாது போராடுகிறார்கள். இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற வேலையில நேருவுக்கு ஒரு யோசனை வருது. 1948 நீதிபதி தார் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கப்படுறது. அந்த ஆணையத்தோட முதல் வேலை என்னன்னா, மொழிவாரி மாகாணங்கள் அமைப்பதை குறித்து ஆலோசனை செஞ்சு அதை செயலப்படுத்த வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஆணையம் சொல்லணும். ஆய்வு நடத்தி அந்த ஆணையம் வெளியிட்ட அறிக்கை அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. மொழிவாரியா மாகாணங்களை பிரிக்கவே கூடாது, அப்படி பிரிக்க நினைச்சா அதற்கான சூழ்நிலை இப்ப இல்ல அப்படின்னு அவங்க சொல்லி கைய விரிச்சிட்டாங்க. ஆனா ஏற்கனவே ஆந்திராவை தனி மாநிலமாக ஆக்கியே தீர வேண்டும்னு சென்னை மாகாணத்தின் வடக்கு பகுதியில ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. தெற்கு பகுதியில ஐக்கிய கேரளம் வேணும்ன்ட்டு ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. இந்தியா முழுக்க அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் தங்களுடைய சக்திக்கேற்ப போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் வந்தாங்க. அதனால 1954 ஒரிசா கவர்னரா இருந்த பசல் அலி தலைமையில 2வது ஆணையம் அமைக்கப்பட்டது. இதன் உறுப்பினர்களாக கே எம் பணிக்கர் மற்றும் ஹெச் குன்ஸ்ரு இருந்தாங்க. 1 வருஷமா இவங்க ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல அவங்க மொழிவாரி மாகாணங்களை பிரிக்கலாம், ஆனா தேசிய அளவுல தங்களின் இனத்திற்காகன்னு சமர்ப்பிக்கப்பட்ட சில பல கோரிக்கைகளை அந்த ஆணையம் நிராகரிச்சிருச்சு. பார்த்தார் நேரு, அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எல்லா பிரிவினையிலையும் ஏற குறைய சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அதை பெருசுப்படுத்தாம எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கோ அது மாதிரி பிரிச்சுக்கிறது தான் நல்லது, இது தேசிய ஒற்றுமைய குலைக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொன்ன நேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் பசல் அலி ஆணையத்தை நிறைவேற்றினா பல பிரச்சனைகள் உருவாகும், அதனால இந்தியாவை 5 மாகாணங்களா பிரிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன்னு பிரகடனம் செஞ்சாரு. அதாவது கிழக்கு மாகாணம், மேற்கு மாகாணம், வடக்கு மாகாணம், தெற்கு மாகாணம் மற்றும் மத்திய மாகாணம். இதுல தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 4 மாகாணங்களும் சேர்ந்து ஒரே மாகாணமாக, அதாவது தெற்கு மாகாணமாக ஆக்கப்படும். அவரோட மொழியில சொல்ல போனா அது தட்சிண பிரதேசம். இந்த தட்சிண பிரதேசத்துக்கு முதல் முதல்ல அடிக்கல் நாட்டினது திரு நேரு அவர்கள் தான். நேருவின் இந்த 5 மாகாண பிரகடனம் இந்தியா முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், திராவிட கழகத்தின் தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணாவை பொறுத்த வரைக்கும், அவங்க போராடிக்கிட்டு இருந்தது இந்த திராவிட நாட்டுக்காக தானே. இந்த இடத்துலதான் கதையில ஒரு ட்விஸ்ட், அதாவது இந்த தட்சிண பிரதேச போராட்டத்துலதான் அந்த திராவிட நாடு அப்படின்னா என்னங்கிற விளக்கத்தை திரு பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் கொடுத்தார்கள். அவங்க பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிட்டாலும் அவங்களோட கருத்து ஒன்னாதான் இருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திராவிட நாடு என்பது தமிழ், தமிழ் பேசுகிற மக்கள், இவர்கள் நிறைந்த தமிழ்நாடு மட்டுமே. இது தொடர்பா அறிஞர் அண்ணா வெளியிட்டிருந்த அறிக்கையில, மொழிவரி பிரிந்து இனவழி சேர்வதுதான் திமுகவின் இலக்கு. விசால ஆந்திரம், சம்யுக்த கர்நாடகம், ஐக்கிய கேரளம், தமிழகம் என்று மொழிவழி பிரிவோம், திராவிடர்கள் என்ற இனவழியாக இணைவோம். அதிகாரங்கள் பரவலாக்கப்படுவதாலும் மொழிவரி பிரிவினையும் இணைந்தே திராவிட நாடு கோரிக்கை. இதை பத்தி எல்லை காப்பாளரான திரு மாப்போசி என்ன சொல்லியிருந்தார்னா, தட்சிணராஜ்ய அமைப்பை பெரியாரும் அண்ணாதுரையும் எதிர்ப்பார்கள் என்று நான் கனவு கூட காணவில்லை. உண்மையில் அவர்களுடைய போக்கு எனக்கு வியப்பை தான் தந்தது. தீகாவும் திமுகவும் இந்த நாளில் சென்னை ராஜ்யத்தை மட்டுமே திராவிட நாடாக செய்ய விரும்பின என்று அவரோட எனது போராட்டம்ன்ற நூல்ல பதிவு செஞ்சிருந்தாரு. ஆந்திரத்தோடு இணையவிருந்த வடக்கு எல்லைகளை மாப்போசி எப்படி போராடி காப்பாத்தினாருன்னு நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். அதே மாப்போசி இப்ப தெற்கு எல்லைகளை காப்பாற்றுறதுக்கு முன்னெடுத்து பல போராட்டங்களை நடத்த ஆயத்தமானாரு. அவருக்கு உறுதுணையா அண்ணா ஜீவா, பாரதிதாசன், சீபா ஆதித்தனார் இவங்கெல்லாம் கலந்து ஆலோசிச்சு 1956 பிப்ரவரி 2 முழு கடையெடுப்பு நடத்த திட்டமிட்டாங்க. அப்போது காமராஜரின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது தமிழ்நாட்டில். காங்கிரஸ்லயே இந்த தட்சிண பிரதேசத்துக்கான எதிர்ப்பும் ஆதரவும் இருந்தது. காமராஜர் அமைச்சரவையில் அங்கம் வகித்த சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம், ராமநாதபுரம் ராஜா, ஜோதியம்மாள் ஆகியவர்கள் ஆதரித்தார்கள். ஆனால் ஆர் வெங்கட்ராமன், கக்கன் மற்றும் முதலமைச்சர் காமராஜர் இதை எதிர்த்தார்கள். கலவரங்கள், போராட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் என தட்சிண பிரதேசத்துக்கு திரும்பிய இடமெல்லாம் எதிர்ப்பு. சேலம் தம்பம்பட்டியை சேர்ந்த திமுக தொண்டர் கண்ணனும், கள்ளக்குறிச்சி தமிழரசு கழக தொண்டர் ஆறுமுகமும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தார்கள். செவிடன் காதில் சங்குவதுவது போல இது எதையுமே பொருட்படுத்தவில்லை நேரு. இத்தனைக்கும் 1953 தான் மொழிவாரியாக இந்தியாவிலிருந்து முதல் முறையாக பிரிந்த ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. அதுவும் இதே நேருவின் மூலமாக தான். தட்சிண பிரதேசத்தை எதிர்த்து சென்னை மாகாணத்தில் நடந்த இந்த கிளர்ச்சிகள், போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அண்டை மாகாணமான திருவாங்கூர் மாகாணத்துல அப்போ ஆண்டுகிட்டு இருந்தது பட்டம் தானு பிள்ளை. அவர் அடக்குமுறையை கையாண்டு இந்த தமிழர் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முனைப்பா இருந்தாரு. அவரவர் உரிமையை மீட்டெடுப்பதற்கு அவரவர்களேதான் போராடணும்னு தென் திருவாங்கூர் பகுதியில் இருந்த தமிழ் மக்கள் முடிவெடுத்து போராட்ட களத்துல குதிச்சாங்க. அவங்களுக்கு தோளோடு தோல் நின்று துணை இருந்தவர் மாப்போசி அவர்கள். திருவாங்கூர் தமிழர்கள் காங்கிரஸும் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து அனைவரும் ஒரே நோக்குடன் போராட ஆரம்பிச்சாங்க. இனியும் இவங்க கிட்ட மண்டியிட்டு தமிழர்கள் பகுதியை தமிழ்நாட்டோட சேர்த்துருங்கன்னு கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு முடிவெடுத்த தமிழர்கள் 11 தமிழர்கள் பகுதிகள் விடுதலை பெற்ற பகுதிகளாக அறிவிச்சிட்டாங்க. நீங்க என்ன எங்களுக்கு விடுதலை கொடுக்கறது, அதை நாங்களே எடுத்துக்கிறோம்ன்ற ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க. கண்ணில் படுபவர்களை எல்லாம் சுட்டு வீழ்த்த சொல்லி சமஸ்தான அரசு பணித்தது. தொடுவெற்றி என்ற இடத்தில் 10,000 பேர் கலந்து கொண்ட பேரணியை மிக விபரீதமாகவே கலைக்க நினைத்தார்கள் காவலர்கள். தடியடியில முதல்ல இறங்கினாங்க. எதிர்த்தாக்குதல்ல மக்கள் இறங்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த தொடுவெட்டி அரசினர் பள்ளி மாணவர்கள் காவல்துறை மீது கல்லெறிய ஆரம்பிச்சாங்க. பள்ளிக்குள் புகுந்து போலீஸ் பள்ளியிலிருந்து வெளியேறிய மாணவர்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. மாணவர்கள் சாலையில மக்களோட மக்களா சேர்ந்தாங்க. இனி லத்தியால பேசி பிரயோஜனம் இல்லைன்னு துப்பாக்கியை எடுத்தாங்க. அந்த துப்பாக்கிக்கு உயிர் பலியானவங்க தான் இந்த எபிசோட்ல முதல்ல நம்ம சொன்ன 9 தென் எல்லையில புறக்கணிக்கப்பட்ட தமிழர்கள், தங்களுக்காக குரல் கொடுத்த தமிழர்கள், தங்களையே போராளிகளாக மாற்றிக்கொண்ட தமிழர்கள், அவர்களோட போராட்டமும் இந்த உயிர் தியாகமும் சேர்ந்துதான் கன்னியாகுமரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தது. இந்தியா முழுக்க நடக்கும் போராட்டங்களை பார்த்துதான் கடைசியில மனமிறங்கினார் நேரு. 1956 நவம்பர் 1 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தகவலை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது திருவாங்கூர் தமிழர் போராட்ட வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை ப்ரொஃபஸர் டாக்டர் பி யோகேஸ்வரன் அவர் எழுதினது, நீலா பப்ளிகேஷன்ஸ். இந்த புத்தகத்தை ஒரு தடவை நீங்க வாசிச்சு பாருங்க. விடுதலை பெற்ற பிறகும் தமிழ் மண்ணுக்காக போராடியவர்கள் தமிழர்களா தான் இருந்திருக்க முடியும். இன்னொரு ஒரு சின்ன தகவலும் இப்ப நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திரு நேரு அவர்கள் அப்போதைய ஒடிசா கவர்னரான திரு அப்சல் அலி தலைமையில ஒரு ஆணையத்தை உருவாக்கி 2 உறுப்பினர்களையும் சேர்த்துருக்காங்க. அதுல ஒருத்தர் கே.எம். பணிக்கர், அவர் கேரளாவை சேர்ந்தவர். உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட போது தான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், அதனால இதுல நான் எந்த முடிவெடுத்தாலும் அது பாரபட்சமா இருக்கும்னு சொல்லி திரு அப்சல் அலி பிரிவினை அப்போ தலையிடல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் இந்த பிரிவினையை பண்ணும் போது இத திரு கே.எம். பணிக்கர் சொல்லல. அதே மாதிரி தேவிக்குளமும் பீர்மேடும் கேரளா பக்கம்தான் போய் சேர்ந்தது. அந்த 2 தாலுக்காக்களும் அதிகமா தமிழ் பேசக்கூடிய மக்கள் இன்றும் இருக்கிறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல், அந்த பீர்மேடு மற்றும் தேவிக்குளத்துலதான் இப்போ முல்லை பெரியார் அணையும் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இடுக்கி மாவட்டம் இன்னும் அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதியில இன்றளவும் தமிழர்கள் தான் அதிகமா இருக்காங்கிறதும் கூடுதல் செய்தி. இந்த எபிசோட ஆரம்பத்துல நான் சொன்ன டாஸ்க நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்தியா பல்வேறு இனம், மதம் மொழி கொண்ட மக்கள் வாழும் தேசிய இனங்களின் கூட்டமைப்பு. நாம் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை, ஆனால் ஒன்றாக இருக்கிறோம். செப்பு மொழி 18 உடையாள், ஆயினும் சிந்தனை 1 உடையாள் என்று பாரதி சொன்னது வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதைத்தான். அதைத்தான் அந்த தேசிய ஒருமை பாடல் மிக அழகாக பறைசாற்றியது. எத்தனை மாநிலங்களாக நாம் பிரிந்திருந்தாலும் அந்தந்த மாநிலங்களில் பேசப்படும் மொழி மூலமாக நாம் இந்தியர்கள் என்று இணைந்திருக்கிறோம். இந்த பகுதிக்காக நான் பல ஆய்வுக் கட்டுரைகளை படிக்க நேரிடும் போது எனக்கு மிக உதவியாக இருந்தது திரு திருமாவேலன் அவர்கள் எழுதிய பெரியோர்களே தாய்மார்களே புத்தகம் விகடன் பிரசுரம். இந்த எபிசோட்ல நம்ம பல விஷயங்களை பேச வேண்டி இருந்ததுனால நம்ம இன்னும் தமிழக அரசியல் வரலாற பொறுத்த வரைக்கும் 1953 திரு ராஜாஜி அவர்களின் ஆட்சி காலத்துலதான் இருக்கிறோங்கிறத உங்களுக்கு நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். அவர் ஆட்சி காலத்துல நடந்த மற்றும் சில சுவாரஸ்யமான விஷயங்களுடன் அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசியல் வாத்தி அசோக். நன்றி.